அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 28 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் இந்தியர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் மணல் மற்றும் கிரானைட் சுரங்கங்களில் முறைகேடுகள் நடப்பது பற்றிய விசாரணைக்கு ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். மக்களுக்காக நீதிமன்றம் என்றும் இருக்கும். பொது சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுக்கும், நீதிமன்றம் தயங்காது என்ற அறிவிப்பை தான் இன்று கொடுத்திருக்கிறார்கள்.
இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணியில் சேர்ந்து விளையாட வேண்டுமானால் பெண்கள் பாலியல் ரீதியாக தேர்வாளர்களால் தவறாக நடத்தப்படுவதாக வந்த புகார்கள் குறித்து ஆராய விசாரணை குழு அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
பெர்கினோ ஃபாசோ நாட்டில் அதிபர் மேலும் 5 வருடங்களுக்கு பதவியில் நீடிக்க விரும்பினால் தேர்தலில் போட்டியிட வசதி செய்யும் அரசியல் சாசன திருத்தம் ஒன்றை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகரில் பேரணி ஒன்றை நடத்திய போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன. தேசிய நாடாளுமன்றத்தை நோக்கி பொதுமக்கள் அணிவகுத்துச் செல்ல முற்பட்ட போது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வெடித்தார்கள். 1987 அதிரடி புரட்சி ஒன்றின் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய அதிபர் பிளேஸ் கொம்பாவரே கடந்த 37 ஆண்டுகளாக அதிபர் பதவியில் இருந்து வருகிறார். மக்கள் ஒத்துழையாமை இயக்கம் ஒன்று பல தினங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள்.
ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற ஸ்பெயினுக்கு சொந்தமான நிலப்பரப்புக்குள் வந்திறங்கும் ஆப்பிரிக்க குடியேறிகளை நேரடியாக வெளியேற்றும் ஸ்பெயினின் திட்டத்தை ஐநா மன்றம் விமர்சித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் நிலவழி எல்லை இருக்கும் ஒரே இடம் செயுட்டா, மெலில்லா ஆகிய இந்த 2 இடங்கள்தான். இந்த எல்லையில் இருக்கின்ற உயரமான சுவற்றில் ஏறி குதித்து வர முயலும் ஆப்பிரிக்க குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எல்லையை நிர்வகிப்பதில் ஸ்பெயினுக்கு இருக்கின்ற சிரமத்தை உணர்கிறோம் என்றாலும் தஞ்சம் கோருவதற்கு ஒருவருக்கு இருக்கின்ற உரிமை தொடர்பில் ஸ்பெயின் கடைபிடிக்க வேண்டிய சர்வதேச விதிகளை அது மறந்துவிடக்கூடாது என ஐநா அகதிகள் நல அமைப்பின் சார்பாக பேசவல்லவர் கூறியிருக்கின்றார்.
சிரியாவிலிருந்து அகதிகளாக வெளியேறும் பெருந்தொகையான மக்களுக்கு இடம் கொடுக்கும் பணியில் சிரியாவின் அயல்நாடுகள் சோர்வடைந்து வருகின்றன என்று ஜோர்டான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் நாசர் ஜூடே தெரிவித்திருக்கிறார்.
We are approaching, as I mentioned, host country fatigue, in which the limits of our ability to address the needs of Syrian refugees is being tested and has already been reached.
சிரியன் அகதிகளுக்கான உதவிகள் பற்றி உரையாடுவதற்காக 40 நாடுகளின் பிரதிநிதிகள் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் கூடி பேசும்போது ஜோர்டான் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இன்று வரை 30 லட்சத்துக்கும் அதிகமான சிரியன் மக்கள் ஐநா அமைப்போடு அகதிகளாக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் பாதி பங்கினர் லெபனனில் தங்கியிருக்கிறார்கள். லெபனன் நாட்டில் ஏற்கனவே வாழும் உள்ளூர் மக்களுக்கும் புதிதாக போச்சிருந்த இந்த சிரியன் அகதிகளுக்கும் இடையில் பதற்ற நிலை அதிகரித்து வருகிறது.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு வன்மவாதிகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்ற குர்து இனத்தாரோடு சேர்ந்து சண்டையிடுவதற்காக ஈராக்கிய குர்திஸ்தான் பகுதியைச் சேர்ந்த டசன் கணக்கானோர் சிரியா சென்று கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கில் இருக்கின்ற தமது தளங்களிலிருந்து கிளம்பிய பெஷ்மெர்கா ஆயுததாரிகள் துருக்கி வழியாக சிரியாவுக்குள் நுழைந்து கொபானே நகரம் எதிரிகள் வசம் போகாமல் இருக்க சண்டையிடுவார்கள். குறைவான எண்ணிக்கையில் குர்து துருப்பினர் தமது நிலப்பரப்பை கடந்து செல்ல துருக்கி ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேற்குலக தோழமை நாடுகள் தமது துருப்புகளை தரையிறக்கி சண்டையிட வைக்கும்போதுதான் துருக்கியும் தமது துருப்பினரை அனுப்பி சிரியாவில் ஜிஹாதி படைகளுக்கு எதிராக சண்டையிட வைக்கும் என துருக்கிய பிரதமர் அஹ்மத் தாவுதோக்லு கூறியிருக்கின்றார்.
வட இந்தியாவின் ஹரியானாவில் நிலத்தின் கீழான சுரங்கப்பாதை ஒன்றை அமைத்து ஒரு வங்கியின் இரும்பு பெட்டக அறைக்குள் புகுந்து வங்கியை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் இப்போது தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளையர் கும்பல் தோண்டிய சுரங்கப்பாதை வங்கியின் அயலிருந்த காலியான ஒரு வீட்டில் ஆரம்பித்தது என்றும் சுரங்கப்பாதையின் நீளம் சுமார் 40 மீட்டர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவின் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிளையில் இவ்வாறு நடத்தப்பட்ட கொள்ளையடிப்பில் $1,000 பெறுமதியான நகைகளும் கரன்சி நோட்டுகளும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. பம்பாய் திரையுலகம் தயாரித்திருந்த தூம் என்ற திரைப்படத்தில் இப்படி ஒரு கொள்ளையடிப்பு சம்பவம் காட்டப்பட்டதால் கொள்ளையர்கள் இந்த படத்திலிருந்து ஊக்கம் பெற்றிருக்கலாம் என்று ஊடகங்கள் கருதுகின்றன.
தனக்கு நிர்வாகமாக நடந்து தெரிய உரிமை உண்டு என்று வாதாடி பலமுறை அதுபோல திரிந்து தடுத்து வைக்கப்பட்டு பல ஆண்டுகாலம் சிறைகளில் கழித்த பிரித்தானியர் ஒருவர் கொண்டு வந்த வழக்கை ஐரோப்பிய மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஸ்டீஃபன் கோவன் என்ற இந்த நபர் பொது இடங்களில் நிர்வாணமாக திரிந்ததற்காக கடந்த 11 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தனது கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் புகார் செய்திருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். வெளிநாட்டில் கருப்பு பணத்தை வைத்திருக்கும் அனைத்து இந்தியர்களின் பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இந்திய உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இந்தியாவுக்கு அளித்த வெளிநாட்டு வங்கி கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்களின் முழு பட்டியலையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாளை புதன்கிழமைக்குள் அனைத்து பெயர்களையும் ஒரு சீல் வைக்கப்பட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் முறைகேடாக பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணம் தொடர்பிலான வழக்கின் விசாரணை இன்று செவ்வாயன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது. மத்திய அரசிடம் உள்ள முழு பட்டியலில் உள்ள வங்கி கணக்குகள் உண்மையானவையா என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தரப்பு அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோடாக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்விடம் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து, இந்த பெயர்களை உச்சநீதிமன்றத்தில் அளிப்பதை தவிர மத்திய அரசு எதுவும் செய்ய வேண்டாம் என்றும், இந்த விவகாரம் தொடர்பில் வருமான வரித்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டுமா அல்லது CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டுமா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி வெளிநாட்டில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்களின் முழு பட்டியலை மத்திய அரசு சமர்ப்பிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
By whatever procedure, in accordance with law, we must get to the root of the matter.
இந்த விவகாரத்தில் இந்த பெயர்கள் மற்றும் வங்கி கணக்குகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொண்டு வர சட்ட ரீதியில் எந்த நடைமுறையின் அடிப்படையில் வேண்டுமானாலும் செயல்படலாம். உண்மைகள் வெளிவர வேண்டும். அந்த நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த விவகாரத்தை எந்த துறை விசாரித்தாலும் மத்திய அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே மத்திய அரசு இந்த முழு பட்டியலையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் எந்த தயக்கமும் இல்லை. நாளை காலை முழு பட்டியலும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் முறைகேடாக பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் கருப்பு பணத்தை மீட்பது தொடர்பாக மத்திய அரசு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரித்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வெளிநாட்டு வங்கிகளில் பணம் பதுக்கிய 3 இந்திய தொழிலதிபர்கள் குறித்த தகவல்களை மத்திய அரசு சார்பிலான வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் டாபர் குரூப் இயக்குநராக இருந்த பிரதீப் பர்மன், கோவாவை சேர்ந்த சுரங்க தொழிலதிபர் ராதா எஸ் டிம்ப்ளோ, பங்கு வர்த்தகதாரர் பங்கஜ் சிமன்லால் லோதியா ஆகிய மூவரது பெயரும் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றிருந்தது. முழு பட்டியலை வெளியிட ஏன் மத்திய அரசு தயங்குகிறது என்று நேற்று விமர்சனங்கள் எழுந்திருந்தன.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் மணல் மற்றும் கிரானைட் குவாரிகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையில் விசாரணை நடத்த பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது குறித்த செய்தியுடன் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் செயல்படும் கிரானைட் மணல் குவாரிகளில் முறைகேடுகள் நடக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைக்க உத்தரவிட்டிருப்பதை ரத்து செய்ய வேண்டுமென்ற தமிழக அரசின் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கு செலவாக 10,000 ரூபாயை செலுத்தும்படியும் தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் கனிம மணல் கொள்ளை கிரானைட் முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டுமென்றும் அதற்காக சகாயம் தலைமையில் குழு அமைக்க வேண்டுமென்றும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கனிம வள முறைகேடு குறித்து விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து செப்டம்பர் 11 என்று உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து சகாயம் குழு நியமனத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழக அரசின் சார்பில் தொழிற்துறை செயலர் சீராய்வு மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த சீராய்வு மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல், நீதிபதி சத்யநாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் மாநில அரசு அதிகாரியை ஆய்வு செய்ய நியமிப்பது அரசின் நிர்வாக உரிமையில் தலையிடுவதாகும் என தமிழக அரசின் வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. தவிர சகாயம் தற்போது இருக்கும் பதவியிலிருந்து அவரை விடுவித்து 4 நாட்களுக்குள் விசாரணை குழுவின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டது. அவருக்கு தேவையான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகளை செய்து தரும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாநில அரசிடமிருந்து போதுமான உதவிகள் கிடைக்கவில்லை என சகாயம் கருதினால் அவர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்த டிராபிக் ராமசாமி, நீதிமன்றங்கள் மக்கள் பக்கமே இருக்கின்றன என்பதையே இந்த தீர்ப்பு நிரூபிப்பதாக பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். மக்களுக்காக நீதிமன்றம் என்றும் இருக்கும், பொது சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுக்கும், நீதிமன்றம் தயங்காது என்ற அறிவிப்பை தான் இன்று கொடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்களை பாதுகாக்க என்னென்றும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் துணையாக நிற்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மக்களுக்கு நீதிமன்றத்தின் நம்பிக்கை வர வேண்டும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சரித்திர உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது என்பதை தமிழக மக்களின் சார்பாக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றி, சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி.
சுற்றுச்சூழல் அமைப்பான பூவுலகின் நண்பர்கள் அமைப்பும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக பேசிய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன்,
ஏற்கனவே சகாயம் குழுவின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. அப்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இன்றைக்கி இந்த 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுக்கு வந்து தமிழக அரசுக்கு ஏற்பட ஒரு அவமானமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இனிமேலாக தமிழக அரசு சகாயம் குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கும் இயற்கை வள கொள்ளை குறித்து, சுரண்டல் குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்க நாங்கள் நம்புகிறோம்
என்று தெரிவித்தார். உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி, உடனடியாக சகாயம் குழு செயல்படுவதற்கான ஆணைகளை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து முரளிதரன், இனி ஒரு அறிவிப்பு.
பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை சிற்றலை வரிசைகள் 25 மீட்டரில் 11,965 கிலோஹர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9,855 கிலோஹர்ட்ஸிலும், 41 மீட்டரில் 7,600 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம்.
இனி ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் தேசிய கிரிக்கெட் அணியில் இடம்பெற வேண்டுமானால் பெண்கள் அதிகாரிகளுக்கு பாலியல் ரீதியான லஞ்சம் கொடுக்க வேண்டியிருப்பதாக அண்மை காலங்களில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமையே பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் மகளிர் கிரிக்கெட் தேசிய அணிக்கு வீராங்கனைகளை சேர்த்துக் கொள்கின்ற போது அதிகாரிகள் அந்த பெண்களிடம் பாலியல் லஞ்சம் எதிர்பார்ப்பதாக வெளியாகி இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் 4 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. அதிகாரபூர்வமாக முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்படாத போதிலும் ஊடகங்களில் வெளியாகியிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை தீர்வுக்குழு அதிகாரி ஜயந்த அமரசிங்க பிபிசியிடம் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் நேற்று அவசர கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மொஹாண்டி சில்வா, செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க, துணைச் செயலாளர் ஹிரந்த பெரேரா மற்றும் தேசிய தேர்வுக்குழு தலைவர் சனத் ஜயசூரி ஆகிய 4 பேர் அடங்கிய குழு ஒன்று இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
පසුගියදා පුවත්පත්වල දිගින් දිගටම චෝදනා ඇලුනාම කාර්තා ක්‍රිකට් කණ්ඩායමේ ක්‍රීඩිකාවන්ට ක්‍රීඩා කරන්න හැකියාවක් නැහැ අයිතු බලපෑම් සිද්ධ වෙනවා.
கடந்த காலங்களில் பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன. பெண்களால் விளையாட முடியாத அளவுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. விளையாடுவதற்குரிய மனநிலையில் அவர்கள் இல்லை என்று தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அதன்படி தேசிய தேர்வுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரியவை தொடர்பு கொண்டு இதுபற்றி ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை தரும்படி கேட்டிருக்கிறேன். அவர் அது பற்றி ஆராய்ந்து நாளை அறிக்கை ஒன்றை என்னிடம் சமர்ப்பிப்பார் என்ற அமைச்சரிடம், இந்த பிரச்சினை பற்றி ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற நால்வருமே ஆண்கள், ஒரு பெண் அதிகாரியாவது இந்த குழுவில் உள்ளடக்கியிருந்தால் இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு இன்னும் வசதியாக இருக்கும் அல்லவா என்று கேட்டபோது, பெண்களின் பிரச்சனையை ஆராய பெண்களையே நியமிக்க வேண்டும், ஆண்களின் பிரச்சனையை ஆராய ஆண்களையே நியமிக்க வேண்டும் என்று நியதி எதுவும் இல்லை. எந்த ஒரு தனி நபராலும் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்த முடியும். மகளிர் அணியில் விளையாடுபவர்கள் எல்லோரும் தேர்வு குழுவோடு மிகவும் சிநேகபூர்வமாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பிரச்சனையே அல்ல. எந்த ஒரு கிரிக்கெட் வீராங்கனைக்கும் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக சாட்சியுடன் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்றும் கூறினார் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அனைத்து வயது வந்த பெண்களையும் பாதிக்கும் மாத விடாய் சில வளரும் நாடுகளில் வெட்கத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் லட்சக்கணக்கான பெண்களால் இன்னும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான சுகாதார பொருட்களை அணுக முடிவதில்லை. இந்தியாவில் 5 வயது வந்த பெண்களில் ஒருவர் முதல் மாதவிடாய் ஏற்படும் பொழுது பள்ளியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை இருக்கிறது. இந்தியாவின் இந்த பிரச்சினை தொடர்பாக பிபிசியின் ரூபா ஜா வழங்கிய பெட்டகத்தை தமிழ் தருகிறார் சங்கீதா.
நான் இப்போது இருப்பது இந்திய தலைநகர் தில்லியிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் மண்டோல். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள இந்த கிராமம் மிகவும் அழகான மலைப்பகுதியை கொண்டது. சூரிய ஒளி மறைய துவங்கும் இந்த மாலை பொழுதில் இங்கு 50 பெண்கள் கூடியுள்ளனர். இவர்கள் அனைவரும் விவசாயிகள். இங்கு வந்திருக்கும் இவர்கள் மகளிர் சுகாதாரம் பற்றிய பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட வந்துள்ளனர். மாதவிடாய் தொடர்பில் வெளிப்படையாக பேசவும் மாதந்தோறும் அதை எப்படி சமாளிப்பது என்பது பற்றியும் கலந்துரையாடுகின்றனர். மாதவிடாய் பற்றி பேசுவது அவ்வளவு சுலபம் அல்ல. உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் இது ஒரு சிக்கலான பிரச்சினை. மாதவிடாய் என்பது இயற்கையின் இயல்பாக இருப்பினும் மக்கள் இதனை பொதுவிடங்களில் குறிப்பிட தயங்குகின்றனர். ஆனால் தற்போது இங்கு இந்தியாவில் இது தொடர்பில் பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த சில குழுக்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கூஞ்ச் என்ற இந்த அமைப்பும் அதில் ஒன்று. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்தி வருகிறார் அன்ஷு குப்தா.
இது நிச்சயம் பெண்களின் பிரச்சனை அல்ல, இது மனித பிரச்சனை. நாம் இதை தனிமைப்படுத்தி இருக்கிறோம். இதை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும். இது அவமானம் என்று அமைதியாக இருக்கின்ற பண்பாட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த நம்பிக்கையை நாம் உடைக்க வேண்டும்.
மாதாந்திர பேரழிவு என்று கருதப்படும் இந்த மாதவிடாய் தொடர்பிலான தனது அமைதியை ஏற்கனவே உடைத்துள்ளார் 15 வயதான மார்க்கதர்ஷி. நான் இதை சமாளிப்பதில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன். நான் அந்த சமயங்களில் வெட்கமாக பதட்டமாக இருக்கிறேன். நான் படிப்பில் கவனம் செலுத்த முடிவதில்லை. கசிவு ஏற்பட்டு மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்ற அச்சம் எப்போதும் உள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட துணியிலிருந்து கூஞ்ச் தயாரிக்கும் விலை மலிவான சுகாதார நாப்கின்களை மார்க்கதர்ஷியால் வாங்க முடிகிறது. மார்க்கதர்ஷியால் பள்ளிக்கு செல்ல முடிகிறது. ஆனால் இந்தியாவில் 500,000 பெண்கள் பள்ளி படிப்பை கைவிடுகின்றனர். மலிவான மற்றும் பாதுகாப்பான சுகாதார பொருட்களை அணுக முடியாமை பெண்களின் சுகாதாரத்திலும் நல்வாழ்விலும் பெரும் விளைவை ஏற்படுத்துகிறது. மஞ்சு என்ற இவருக்கு 9 வயது சிறுமி இருக்கிறாள். மாதவிடாய் சமயத்தில் எனது தாய் நடத்தப்பட்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை. நானும் பல பெண்களைப் போல அதே பிரச்சனையை எதிர்கொள்கிறேன். ஒரு தீண்ட தகாதவர் போல நடத்தப்படுகிறேன். நான் மற்றவர்களுடன் உட்கார முடியாது, கோவிலுக்குள் நுழைய முடியாது, சமையலறைக்குள் நுழைய முடியாது. என் மகள் இதுபோல் நடத்தப்பட நான் விடமாட்டேன். இதனால் என்னை வெட்கமற்றவள் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு எளிமையான வாழ்க்கை தரத்தில் ஒரு பெண்ணாக இருப்பது சிரமம். இந்த நிலை விரைவில் மாறப்போவதில்லை. ஆனால் இங்கே இந்தியாவின் கிராம பகுதியில் பெண்கள் தங்களின் வாழ்க்கை மீது பொறுப்பேற்க துவங்கியுள்ளனர். மாதவிடாய் சமயத்தில் இவர்கள் வீட்டில் அடைந்து கிடப்பதில்லை. அவர்களால் வெளியே செல்ல இயலுகிறது, பணிக்கு செல்ல இயலுகிறது, படிக்க பள்ளிக்கூடம் செல்ல இயலுகிறது, தங்களின் கனவுகளை நினைவாக்க முடிகிறது. முக்கியமாக மாதவிடாய் பற்றி பேச இவர்கள் சங்கடப்படுவதில்லை.
பெட்டகத்தை வழங்கியவர் சங்கீதா. இனி ஒரு அறிவிப்பு.
ஒருத்தர் அவர் இந்த மாட்டு டாக்டர், அவங்க அப்பா உடம்புக்கு முடியாமல் கிடக்காரு, அவர் டாக்டர் வேலை போயிடும்னு சொல்லி சீக்கிரமாக ஊதுவலையை வச்சு தொண்டையை நெரிச்சு கொண்டு விட்டாங்க. இரும்பு பைப்பு சார் அடுப்பு ஊதுவாங்க, அந்த இரும்பு பைப்பை வச்சுக்கிட்டு தொண்டையில் வச்சு நெரிச்சிட்டாங்க. நெரிக்கமே உசுறு போயிடுச்சு. மறுநாள் அடக்கம் பண்ணிட்டு மூணாம் நாத்தி காய்ச்சி ஊத்துட்டு ஓடிடுவாங்க.
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளும் கைகளால் நடத்தப்படுவதில்லை, பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பயோதீப வாழ்வை விரிவாக அலசுகின்ற வேர்களை வெறுக்கும் விடுதுகள் பெட்டகத்தொடர் பிபிசி தமிழோசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறும்.
அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
மனிதனின் குறிப்பிட்ட இரண்டு மரபணுக்களுக்கும் அவனுடைய வன்முறை குற்றங்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். பின்லாந்தில் வன்முறை மிக்க குற்றங்களை செய்ததாக கண்டறியப்பட்டவர்கள் 900 பேரின் மரபணுக்களை ஆராய்ந்தபோது இந்த விவரம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பிட்ட இந்த இரண்டு மரபணுக்கள் ஒருவருக்கு இருக்குமாயின் அவர்கள் தமது வாழ்நாளில் திரும்ப திரும்ப வன்முறையில் ஈடுபட்டிருந்ததற்கான வாய்ப்பு 13 மடங்கு அதிகமாக இருக்கிறது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். MAOA என்ற மரபணுவும் CDH13 என்ற மரபணுவின் குறிப்பிட்ட ஒரு வகையுமே வன்முறையோடு தொடர்புடைய மரபணுக்கள் என்று கூறப்படுகிறது. MAOA மரபணுவானது நமது மூளையில் டோப்பமைன், செரட்டோனின் போன்ற அவசியமான ரசாயனங்களை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. CDH13 மரபணு போதை மருந்துக்கு அடிமையாக ஆகக்கூடியவர்களிடம் காணப்படுகின்ற மரபணு என்று ஏற்கனவே கண்டறியப்பட்டிருந்தது. தற்போது அதன் குறிப்பிட்ட ஒரு வடிவம் வன்ம குணாம்சத்துடனும் தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்லாந்தில் நடந்திருக்கின்ற வன்முறை மிக்க குற்றங்களில் 4 முதல் 10% வரையிலானவற்றை குறிப்பிட்ட இந்த மரபணுக்களை உடையவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் என தெரிய வந்திருப்பதாய் மாலிகுலர் சைக்கியாட்ரி என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த மரபணு ஒருவருக்கு இருப்பதை வைத்து அவர் குற்றம் செய்தவராகத்தான் இருப்பார் என்றோ, ஒருவருக்கு இந்த மரபணு இல்லை என்றால் அதை வைத்து அவர் குற்றம் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றோ கருத ஆரம்பித்துவிடக்கூடாது என விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றனர். இந்த இரண்டு மரபணுக்கள் தான் என்றில்லை, வேறு பல மரபணுக்களுக்கும் வன்முறைக்கும் இடையிலும் கூட தொடர்பு இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒருவர் வன்முறையை நாடுவதற்கு சூழ்நிலையும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதும் நாம் ஏற்கனவே நிரூபித்திருக்கின்ற அறிவியல் உண்மை என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விஞ்ஞானிகளின் கருத்து இப்படி இருந்தாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் மரபணு விவரங்களை எடுத்துச் சொல்லி அவருக்கான தண்டனையை குறைக்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களில் முயன்ற சந்தர்ப்பங்கள் இருக்கவே செய்கின்றன. இத்தாலியிலும் அமெரிக்காவிலும் இதற்கான உதாரணங்கள் உண்டு. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையை ஒட்டி அமைந்திருக்கின்ற தி கிரேட் பேரியர் ரீஃப் பவளப்பாறைகள் இயற்கை கட்டமைப்பை அழிவிலிருந்து பாதுகாக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் வரைந்திருக்கின்ற திட்டம் போதுமான பலனளிக்காது என ஆஸ்திரேலியாவின் அறிவியல் கழகம் கூறுகிறது. பருவநிலை மாற்றம், கரையோரத்தில் நடக்கும் அளவுக்கதிகமான அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்றவற்றின் காரணமாய் பவளப்பாறைகளுக்கு ஏற்படுகின்ற பெரிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் பற்றி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ரீஃப் 2050 லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி பிளான் என்ற நெடுங்கால நோக்கிலான பாதுகாப்பு திட்டம் போதிய அளவுக்கு பேசவில்லை என அந்த கழகம் தெரிவிக்கிறது. பவளப்பாறைகள் சேதமடைந்து வருகின்றன என்பதும் அவற்றின் நிலை மோசமடைந்து வருகிறது என்பதும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், அப்படி இருக்க அரசாங்கம் தற்போது அறிவித்திருக்கின்ற திட்டம் பவளப்பாறைகளின் தரம் மேம்பட வைப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றும், பவளப்பாறைகள் மேலும் பாதிப்படைவதை தடுப்பதற்கும் கூட இந்த திட்டம் போதுமானதாக இல்லை எனவும் அறிவியல் கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டெரி ஹியூஸ் கூறுகின்றார். பவளப்பாறைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கப் போகின்ற உலக பருவநிலை மாற்றம் சம்பந்தமாய் இந்த திட்டத்தில் பெரிதாக எதுவுமே பேசப்பட்டிருக்கவில்லை என்பது ஏமாற்றமளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற இந்த திட்டம் பற்றி பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதற்கான காலக்கெடு திங்களன்றோடு முடிவடைந்திருக்கிறது. இந்த திட்டம் வரும் ஜனவரியில் உலக பாரம்பரிய பாதுகாப்பு மையத்திடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னர் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பாதுகாப்பு நிபுணர்கள் குழு இதனை ஆராயும். ஏற்கனவே உலகின் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய சின்னமாக திகழும் கிரேட் பேரியர் ரீஃபை ஆபத்தினை எதிர்கொள்ளும் பிரதேசங்கள் பட்டியலிலும் சேர்த்து விடுவோம் என யுனெஸ்கோ எச்சரித்திருக்கிறது. யுனெஸ்கோ அப்படி செய்தால் கிரேட் பேரியர் ரீஃப் பகுதியில் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆஸ்திரேலியா மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு மாகாணமான குயின்ஸ்லாந்து கரையோரப் பகுதியில் சுமார் 2500 கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற பவளப்பாறைகள் தொடர் கிரேட் பேரியர் ரீஃப். கிட்டத்தட்ட 3000 தனித்தனி பவளப்பாறைகள் தொகுதிகளும் தீவுகளும் மணல் மேட்டுத் தொடர்களும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு இது. 1500 அதிகமான மீனினங்கள், 400 வகையான பவளப்பாறைகள், 4000 அதிகமான மெல்லுடல் கடல் விலங்கினங்கள் வாழும் இந்த பகுதி உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. நமது உடலில் இருக்கின்ற உயிரணுக்களின் செயற்பாடுகளை வீடியோ காட்சி போல படமெடுக்க வல்ல அதிநவீன நுண்ணோக்கி ஒன்றை இந்த வருடம் ரசாயனவியலுக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்ட விஞ்ஞானிகளில் ஒருவரான டாக்டர் எரிக் பெட்சிக் தலைமையிலான குழு கண்டறிந்திருக்கிறது. வழமையான நுண்ணோக்கிகளைப் போல வெளிச்சத்தை மேலிருந்து பாய்ச்சாமல் பக்கவாட்டிலிருந்து மிக நுண்ணிய தட்டையாக பாய்ச்சி நுண்ணோக்கியால் பார்க்கும் தொழில்நுட்பமான சூப்பர் ரெசால்வ்ட் ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோபி என்ற கண்டுபிடிப்புக்காக டாக்டர் எரிக் பெட்சிக்கு நோபல் பரிசு கிடைத்திருந்தது. இந்த வகையிலே நுண்ணோக்கியால் பார்க்கும்போது இதுவரை தெரிய வராமல் இருந்த மிக நுண்ணிய பொருட்களும் கூட மிக தெளிவாக தெரிந்திருந்தன. ஆனால் இந்த கண்டுபிடிப்பால் மட்டும் திருப்தி அடைந்து விடாமல் தான் ஏற்கனவே உருவாக்கியிருந்த பக்கவாட்டில் ஒளிபாய்ச்சுகின்ற தொழில்நுட்பத்துக்கு டாக்டர் எரிக் மேலும் மெருகூட்டியிருக்கின்றார். உயிரணுவின் குறிப்பிட்ட ஒரு பாகத்தில் பக்கவாட்டிலிருந்து தட்டையாக பாய்ச்சப்படுகின்ற ஒளியை மேலும் கீழும் வேகமாக நகர்த்துவதற்கான கருவி ஒன்றை அவரும் அவருடைய சகாக்களும் உருவாக்கியிருக்கின்றனர்.
Place. So you slice at a time and you move that light sheet through the specimen and then you start to build up a 3D picture. And once one 3D picture is done, you can repeat the process.
அவராக ஒளித்தட்டை நகர்த்தி நுண்ணோக்கி வழியாக உயிரணுவை பார்க்கும்போது அந்த கருவியின் வேகம் நுண்ணோக்கியின் வேகம் எல்லாம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த உயிரணுவின் செயற்பாடுகள் எல்லாம் ஒரு வீடியோ காட்சி போல தெளிவாக தெரிகின்றன என பிபிசியிடம் கூறியிருந்தார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருக்கின்ற ஹோவர்ட் ஹியூஸ் மருத்துவக் கழகத்தின் ஜெனிலியா ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த டாக்டர் எரிக் பெட்சிக். உயிரோடு இருக்கின்ற செல்களை எவ்வகையிலும் சேதப்படுத்தாமல் அதன் இயக்கத்தை துல்லியமாக படம் பிடிக்க இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. கருமுட்டை ஒன்று எப்படி வளர்கிறது, நரம்புகளுக்கும் மூளைக்கும் இடையில் தகவல் எப்படி பரிமாறப்படுகிறது என்பது போன்ற உயிரணு செயற்பாடுகளை நாம் கண்கூடாக பார்க்க இந்த கண்டுபிடிப்பு வகை செய்திருக்கிறது. ஒரு உயிரணுவின் செயல்பாட்டை இப்படி நுணுக்கமாக பார்க்கும்போது நம் கண்ணில் விரியக்கூடிய காட்சி பற்றி பெட்சிக் விளக்குகையில்
You really get a sense of exactly how crazy dynamic the cell is.
ஒரு சின்ன உயிரணுக்குள் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பரபரப்பான இயக்கம் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு உயிரணுக்குள்ளே 10,000 புரதங்கள் இருக்கின்றன. லண்டனின் முக்கிய வீதியில் சாப்பாட்டு நேரத்தில் மக்கள் கூட்டம் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு வேகமாக இயங்குவதைப் போல உயிரணுக்குள் இயக்கம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் என்றார் ஜெனிலியா ஆராய்ச்சி மையத்தின் டாக்டர் எரிக் பெட்சிக்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சாதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பர்கினோ ஃபாசோவில் அதிபர் பதவி நீட்டிப்பு சம்பந்தமான அரசியல் சாசன சட்டத்திருத்தம் ஒன்றை எதிர்த்து நடந்த மக்கள் பேரணி ஒன்றியில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சிரியாவில் இஸ்லாமிய அரசு வன்மவாதிகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்ற குர்த் இனத்தாரோடு சேர்ந்து சண்டையிடுவதற்காக ஈராக்கிய குர்திஸ்தான் பகுதியைச் சேர்ந்த டசன் கணக்கானோர் சிரியா சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற ஸ்பெயினுக்கு சொந்தமான நிலப்பரப்புக்குள் வந்திறங்கும் ஆப்பிரிக்க குடியேறிகளை நேரடியாக வெளியேற்றும் ஸ்பெயினின் திட்டத்தை ஐநா மன்றம் விமர்சித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.